நான் யார் தெரியுமா, சித்திரம். எழுதியவர் சந்தோஷினி.
ஐயா வணக்கம்.
வணக்கம். நீங்க?
இந்த பள்ளிக்கு ஆசிரியர் தேர்வுக்காக வந்திருக்கேன்.
எல்லா தகுதியும் இருக்கு. சரி, நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க?
ஐயா, என்னுடைய திறமையை பார்த்துட்டு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்தா போதுங்க.
பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? முதல்ல சம்பளத்தை பேசிட்டு அப்புறம் மத்த வேலையை பத்தி பேசுவோம்.
ஐயா, நம்ம கடமைய நாம ஒழுங்கா செஞ்சாலே நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் தன்னால கிடைக்கும்.
இப்படிப்பட்டவங்க தான் இந்த கல்வி பணிக்கு தேவை. இப்போ இப்படிப்பட்டவங்கள உங்களை மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரை தான் பார்க்க முடியுது.
அப்புறம் ஐயா, நான்
உங்களை இந்த பள்ளிக்கூட ஆசிரியையா தேர்வு செஞ்சிட்டோம்மா.
ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
அப்புறம் பேரு என்ன சொன்னீங்க?
மாலதி.
நீங்க எடுக்க போறது 10 வகுப்பும் சேர்த்துதான், அதனால அத
பொறுப்போடு செய்வேங்க ஐயா.
அப்படின்னா வர திங்கக்கிழமை பணியில வந்து சேர்ந்துருங்க.
சரிங்க ஐயா, அப்ப நான் வரேங்க.
எல்லாருக்கும் வணக்கம். இவங்க தான் நம்ம பள்ளிக்கு புதுசா வந்திருக்கிற கணித ஆசிரியை செல்வி மாலதி.
வணக்கங்க.
வணக்கம்.
இவங்களையும் உங்கள ஒருத்தரா நினைச்சுக்கணும். புதுசு பழசுன்னு குழு பிரிப்பீங்கல்ல, அந்த குழுவெல்லாம் பிரிக்காம ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் செய்யுங்க. என்ன, புரிஞ்சுதா? என்ன சித்ரா, உங்களுக்கும் சேர்த்துதான்.
சரிங்கய்யா.
அப்புறம் மாலதி
சொல்லுங்கய்யா.
இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன வந்து பாருங்க.
சரிங்கய்யா.
மாலதி,
மாலதி
சொல்லுங்க. சித்ரா,
நீங்க தானே 10 வகுப்புக்கு கணக்கு பாடம் எடுக்க போறீங்க?
ஆமா.
அந்த வகுப்புல பிரியான்னு ஒரு பொண்ணு இருப்பா. இந்த ஒரு வாரமா நீங்க பாடம் எடுத்ததுல நீங்களே பாத்திருப்பீங்க. அவகிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
என்ன சொல்றீங்க?
அவ என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்றேன்.
ஏ,
என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவ நம்ம தலைமை ஆசிரியரோட பொண்ணு.
அதனால என்னங்க?
என்னங்குது, நம்ம தலைமை ஆசிரியர் யாருன்னு தெரியுமா?
நம்ம பள்ளிக்கூடத்து நிறுவனர் தனசேகர் ஐயாவோட பையன், நம்ம தலைமை ஆசிரியர் குணசேகர்னு சொல்ல போறீங்க இல்லீங்களா சித்ரா?
பரவாயில்லையே, வந்த ஒரு வாரத்துல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அதனாலதான் சொல்றேன், அந்த பொண்ணு பிரியா விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்கன்னு.
அவ ஒழுங்கா படிச்சா நான் என்ன செய்ய போறேன்?
படிப்பா அவளா? படிப்புன்னா என்னன்னு கேப்பா மாலதி.
நீங்க என்ன சொல்றீங்க?
அடடா மாலதி, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியலையா?
புரியல.
அவளுக்கு படிப்பு சுத்தமா வராது.
அப்புறம் எப்படி 10 வகுப்பு வரைக்கும்
வந்தான்னு கேக்குறீங்க? எல்லாம் எங்களுடைய கைவண்ணம் தான். ஆமா, அவளுக்கு நாங்க மதிப்பெண் போட்டதுனாலதான் இது வரைக்கும் வந்திருக்கா. நம்ம வேலை என்ன, மதிப்பெண் போட வேண்டியது, அவ்வளவுதானே, அதை செஞ்சிருவோம்.
இது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா?
இப்படி நாம செய்யலன்னா இந்த பள்ளியில நாம இருக்க முடியாதே.
என்ன சொல்றீங்க?
இது மாதிரி நாம செய்யலன்னா அந்த பொண்ணு பிரியா நம்மள பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துருவா.
அவ செய்யறது தப்புன்னு சொல்ல வேண்டியதுதானே.
எப்படி சொல்றது, அவ இந்த பள்ளியுடைய உரிமைக்காரி. மற்ற தனியார் பள்ளிகளை விட இந்த பள்ளியோட சம்பளம் அதிகமா இருக்குல்ல?
இருக்கலங்க சித்ரா. அதுக்காக இப்படி பண்ணினா அந்த பொண்ணோட எதிர்காலம்?
அத பத்தி எல்லாம் நாம கவலைப்பட வேண்டியதில்ல. இது அவங்களுடைய பள்ளிக்கூடமாச்சே.
நீங்க சொல்றது ரொம்ப தப்பு சித்ரா.
எது தப்பு எது சரின்னு பாத்துட்டு இருந்தோம்னா நம்மளால இந்த பள்ளிக்கூடத்துல நிலைச்சு நிக்க முடியாது.
நீங்க சொன்னீங்களே அவளுக்கு படிப்பு சுத்தமா வராதுன்னு. அதுவும் தப்பு சித்ரா. அவளுக்கு வந்திருக்கும். நீங்கெல்லாம் அவளுக்கு மதிப்பெண்ண போட்டு போட்டு அவளை படிக்க விடாம பண்ணிட்டீங்க.
மாலதி,
இத பாருங்க சித்ரா, என் கடமைய நான் ஒழுங்கா செய்வேன். சரி சரி, எனக்கு வகுப்புக்கு நேரமாச்சு, நான் வரேன்.
என்ன இது, இவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு நாம சொல்லி கொடுத்தா இவ என்னமோ நமக்கு பாடம் எடுத்துட்டு போற. 3 வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் போலதான் தெரியுது, பாப்போம்.
உங்க எல்லாருக்கும் இந்த மாத தேர்வுக்கான கால அட்டவணை என்னன்னு தெரியும். 15 தேதி கணக்கு தேர்வுங்கிறதுனால நடத்தின வரைக்கும் திருப்பி பார்ப்போம். கணக்கு பாடத்துல ரொம்ப முக்கியமானது சூத்திரங்கள். அந்த சூத்திரங்களை இப்ப திருப்பி பாக்குறோம். பிரியா நில்லு, ஏன் வகுப்புக்கு தாமதம்?
நான் ஒன்னும் வகுப்புக்கு வரல, என்னோட சாப்பாட்டு டப்பாவை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன்.
ஒரு ஆசிரியை கிட்ட பேசுற மாதிரியா பேசுற?
யாரா இருந்தா எனக்கு என்ன?
உன் பாடத்தை படிக்கணும்னு உனக்கு அக்கறையே இல்லையா?
இத பாருங்க, இவ்வளவு நாளும் உங்க வகுப்புல நான் இருந்ததே நீங்க எழுதி போடுற கணக்கெல்லாம் நோட்ல எழுதிட்டு போறதுக்கு தான். ஒருவேளை எங்க அப்பா என் நோட்டை பார்த்தார்னா ஏன் எழுதிட்டு வரலன்னு கேப்பாரு, அதனாலதான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மத்தவங்க யாராவது என் விஷயத்துல தலையிடுறாங்களா?
மத்தவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன்.
அதான் ஏன்னு கேக்குறேன்.
நான் என் கடமைய ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறேன்.
அப்படியா? பெரிய கடமை.
அதெல்லாம் உனக்கு புரியாது.
புரியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு பேசுறீங்க?
வர 15ஆம் தேதி தேர்வு, தெரியுமா?
அத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அதான் எப்படியும் மதிப்பெண் வாங்க போறேன். நீங்க மதிப்பெண் போட்டு தானே ஆகணும்.
என்னோட பாடத்துல அது நடக்காது.
நான் யாருன்னு தெரியும்ல?
நீ என்னோட மாணவி, அதுதான் தெரியும்.
நீங்க என்ன மொத நாள் கண்டிச்சப்பவே எங்க அப்பாட்டி சொல்லிருக்கணும். அத செய்யாம விட்டதுதான் என்னோட தப்பு. அதான் என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க?
போ, இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வா. இந்த ஆசிரியை என்ன திட்டுறாங்கன்னு சொல்லு.
அந்த அளவுக்கு நான் ஒண்ணு தெரியாதவல்ல, எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்றேன். அப்ப தெரியும் இந்த பிரியா யாருன்னு.
என்ன மாலதி, விடைத்தாள்கள் எல்லாம் திருத்தி முடிச்சாச்சா?
ஓரளவுக்கு முடிச்சிட்டேன்.
பிரியாவ நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சீங்க?
இல்லீங்க சித்ரா.
என்னது இல்லையா? அப்படின்னா அவ மதிப்பெண்ணே எடுத்திருக்க மாட்டாளே?
எடுத்திருக்கா.
எடுத்திருக்காளா? பிரியா மதிப்பெண் எடுத்திருக்காளா?
50க்கு 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா.
ஐயோ, அத அப்படியே போட்டுட்டீங்களா மாலதி?
எடுத்தது தானே போட முடியும்.
அதுக்காக என்ன மாலதி, அவ ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
இத பாருங்க சித்ரா, என்னால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன நடந்தாலும் நான் சந்திக்க தயார்.
நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
ஐயா வணக்கங்க. ஐயா கூப்பிட்டீங்களா?
ஆமா, நீங்க ஒழுங்கா பாடம் எடுக்கலன்னு தெரியுத.
நான் ஒழுங்கா பாடம் எடுக்கலன்னு யார் சொன்னா?
நான் தான் பார்த்தேன்.
என்ன சொல்றீங்க?
என் பொண்ணோட மதிப்பெண்ண பார்த்துதான் சொல்றேன்.
உங்க பொண்ணோட மதிப்பெண்ண வச்சு நான் சரியா பாடம் எடுக்கலன்னு சொல்றீங்க? மத்த பிள்ளைங்களோட மதிப்பெண்களை பாத்தீங்களா?
அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்னும் நேரம் கிடையாது.
அப்படின்னா நீங்க நான் நல்லா பாடம் எடுக்கலன்னு சொல்லக்கூடாதுங்க.
என் பொண்ணு மத்த பாடத்துல எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் தானே வாங்கியிருக்கா.
மத்த பாடத்துல எப்படி படிக்கிறா, எப்படி மதிப்பெண் வாங்கியிருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பாடத்துல அவ நல்லா படிக்கல, அதான் அவ்வளவு குறைவா மதிப்பெண் வாங்கியிருக்கா.
அவ படிக்கலன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்.
அவ படிக்கலன்னா நான் எப்படிங்க காரணம் ஆக முடியும்?
நீங்க என்ன பேசுறீங்க?
ஆமாங்க ஐயா, அவ படிக்கலன்னா நீங்களும் ஒரு காரணம்னு புரிஞ்சுக்கங்க.
இத பாருங்க, உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் கிடையாது. நாளைக்கு நம்ம பள்ளியில இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அதுக்குண்டான வேலைகள் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இத பாருங்க, காலாண்டு தேர்வுலயும் இதே மாதிரி எடுத்தான்னா நீங்க வேலையை விட்டு போக வேண்டியிருக்கும்.
ஐயா அது வந்து
நீங்க எதுவும் பேச வேண்டாம், நீங்க போலாம்.
சரிங்க ஐயா.
இப்ப உங்களுக்கு என்ன பத்தி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல?
பொண்ணு பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. ஆனா இப்ப என்னோட கவலை எல்லாம் உன்னோட பொறுப்பு உணர்ந்து எப்ப நீ படிக்க போறேங்கிறது தான்.
இந்த பள்ளிக்கூடமே என்னோடது, அதனால நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும்.
அது எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாம் பிரியா.
மறுபடியும் சவால?
உனக்கும் எனக்கும் என்ன சவாலு? நீ படிச்சா நீ நல்லா இருக்க போற, இல்லனா இந்த வருட அரசாங்க தேர்வுல தோல்வி அடைய போற.
என்ன சாபம் விடுறீங்களா?
இது சாபம் இல்லம்மா, என்னோட அறிவுரை. சொல்றத சொல்லிட்டேன், கேக்கறதும் கேக்காதும் உன்னோட இஷ்டம்.
ஐயா
சொல்லுங்க. சித்ரா,
என் வகுப்பு காலாண்டு தேர்வு மதிப்பெண் அட்டைகளை வச்சிருக்கேன், நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்களா?
இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, கையெழுத்து போட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த மாலதி டீச்சரை நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வாங்க.
சரிங்க.
அவங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சுக்கிட்டேன் கேக்குறேன். மறுபடியும் அவங்க பாடத்துல மட்டும் என் பொண்ணு குறைவான மதிப்பெண்களே வாங்கியிருக்கா. ஏன் சித்ரா?
ஐயா,
உங்க பாடத்துல எல்லாம் என் பொண்ணு நல்ல மதிப்பெண்கள் தானே வாங்கியிருக்கா?
ஆமா.
சரி சரி, நீங்க போய் முதல்ல அவங்களை கூட்டிட்டு வாங்க.
சரிங்க.
ஐயா, உள்ள வரலாமா?
வாங்க.
ஐயா, கையெழுத்து போட்டீங்களா? நான் எடுத்துட்டு போயிட்டா?
இல்ல சித்ரா, நீங்களும் இருங்க. ஆமா, ரெண்டு பேரும் உட்காருங்க. இத பாருங்க மாலதி, இந்த காலாண்டு தேர்வுலயும் என் பொண்ணு உங்க பாடத்துல குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா.
ஆமாங்க ஐயா.
அதான் எப்படின்னு கேக்குறேன், உங்க பாடத்துல மட்டும் ஏன் குறைவா வாங்கினா?
இந்த தடவை என் பாடத்துல மட்டும் குறைவா வாங்கிருக்க மாட்டாளே, அறிவியல் பாடத்திலையும் குறைவா தான் வாங்கிருக்கணும்.
அது எப்படி நீங்க சொல்றீங்க சித்ரா? அறிவியல் பாடம் நீங்க தான் எடுக்கிறீங்க.
ஆமாங்க ஐயா.
அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கா?
இங்கதானுங்க ஐயா மதிப்பெண் அட்டைகள் இருக்கு, அதுல 65 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா.
இருக்காது, அவளால அவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்க முடியாது.
அதத்தான் கேக்குறேன், நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு.
ஐயா, இந்த இடத்துல பிரியாவும் இருந்தாகணும், அவ எழுதின மத்த பதில் தாள்களும் இங்க வரணும், அப்பதான் நீங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் தர முடியும்.
வேண்டாங்க ஐயா, அதெல்லாம் பிரியா நல்லாதான் படிக்குது. பிரியாவுக்கும் மாலதி ஆசிரியைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல, அதனாலதான் அவங்க பாடத்துல பிரியா குறைச்சலா மதிப்பெண் வாங்கியிருக்கா.
ஐயா, நான் சொல்றத இப்பவும் நீங்க கேக்கலனா உங்க பொண்ணோட எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். அப்புறம் உங்க இஷ்டம்.
பாண்டியா,
ஐயா
நீ போய் பிரியாவை கூட்டிக்கிட்டு அவ எழுதின பதில் தாள்களையும் நான் கேட்டேன்னு செல்வி டீச்சர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா.
சரிங்க ஐயா.
அப்படியே அவளுடைய கேள்வி தாள்களையும் வாங்கிட்டு வாங்க.
சரிங்கம்மா.
வா பிரியா. இந்த மாலதி டீச்சர் நீ படிக்கலன்னு உன் மேல குற்றம் சொல்றாங்க, இது உண்மையா?
வந்து
உண்மையா?
இல்லப்பா.
ஐயா, இது பிரியாவுடைய தமிழ் தாள், இது அதோட கேள்வித்தாள். இதுல ஒரு கேள்வி கேளுங்க
பிரியா.
அப்பா,
இதுல அஞ்சாவது கேள்விக்கு பதில் சொல்லு.
அஞ்சாவது கேள்வியா?
சொல்லுமா?
எனக்கு தெரியாதுப்பா.
சரி, ஏழாவது கேள்விக்காவது பதில் சொல்லு.
ஏழாவது கேள்வியா?
என்ன, இதுக்கும் பதில் தெரியாதா? அப்புறம் எப்படி 80 மதிப்பெண்கள் வாங்கின?
அது அப்புறமா நான் சொல்றேங்க ஐயா, இது அவளோட அறிவியல் தாள்.
கொடுங்க. இதுல என்னது, ஒண்ணுமே எழுதலையே. அப்புறம் இப்படி 65 மதிப்பெண்கள், ஏதோ ரெண்டு கேள்விகளுக்கு தான் பதில் எழுதிருக்கு.
அதுக்குள்ள நான் பாத்துட்டேன்.
என்ன சொல்றீங்க?
ஆமாங்க ஐயா, உங்க பொண்ணு பிரியாவுடைய அறிவியல் தேர்வப்போ நான் தான் தேர்வு கண்காணிப்பாளரா இருந்தேன். உங்க பொண்ணு புத்தகத்தை பார்த்து எழுதினா.
என்ன?
அத நான் பாத்துட்டேன், புத்தகத்தை வாங்கி வச்சிட்டேன், அதுக்கப்புறம் அவளுக்கு எழுத தெரியல.
என்ன பிரியா, மாலதி டீச்சர் சொல்றது உண்மையா?
ஆமாப்பா.
கிட்டத்தட்ட
9 வருஷமா இப்படிதான் நடந்திருக்கு, அத கண்டுக்காம விட்டது உங்க தப்புதான்.
நீங்க
உங்க பொண்ணு தப்பு பண்ணினான்னு ஆசிரியை திட்டினா அந்த ஆசிரியை பத்தி தப்பா உங்ககிட்ட உங்க பொண்ணு சொல்லுவா, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஆசிரியை கூப்பிட்டு நீங்களும் வேலை போயிடும் அது இதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுவீங்க. ஏ, என்ன கூட அப்படித்தானே பண்ணீங்க?
அது அது வந்து
அதனால மத்த ஆசிரியைகளும் நமக்கே வம்புன்னு அவளை பார்த்து எழுத வச்சு மதிப்பெண்கள் போட்டுட்டாங்க. எழுதாம இருந்தா கூட இந்த சித்ர ஆசிரியை மாதிரி மதிப்பெண்கள் போட்டுருவாங்க. நீங்களும் உங்களுக்கு அதிகமா வேலை இருக்குன்னு அவளை கவனிக்காம விட்டுட்டு இப்ப அவளை போட்டு அடிக்கிறீங்க.
மாலதி, அது வந்து
சரி இங்கதான் அப்படி இருக்கானா, வீட்லயாவது தேர்வு நடக்கிறப்போ படிக்கிறாளா இல்லையான்னு கவனிக்காம விட்டுட்டீங்க. ஒரு தகப்பாங்கிற முறையிலேயும் உங்க பொறுப்பை ஒழுங்கா கவனிக்காம இருந்துட்டீங்க. பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம ஒரு தலைமை ஆசிரியருங்கிற முறையிலேயும் உங்க பொறுப்பை ஒழுங்கா நீங்க செய்யல. மொத்தத்துல உங்க கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க ஐயா.
உண்மைதான் மாலதி, உண்மைதான். ஏன் கடமையே நான் ஒழுங்கா செய்யல, உங்க கடமையே நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க. உங்கள மாதிரி அவங்கவங்க கடமையை உணர்ந்து செயல்பட்டா எந்த பிரச்சனையும் ஏற்படாது.
பதவிக்கு பயந்து உரியவர்கள் தவறு செய்கின்ற போது அதை கண்டுகொள்ளாமல் மென்மேலும் அவர்கள் தவறு செய்ய தூண்டுகோலாக இருந்து தங்கள் கடமையிலிருந்து விலகி நிற்பவர்கள் ஒரு புறம், தங்களுடைய பதவியை காரணம் காட்டி தங்களுக்கு அதிக வேலைப்பழு இருப்பதாக நினைத்துக் கொண்டு தங்கள் கடமையினை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பவர்கள் வேறொரு புறம். இத்தகையவர்களுக்கு இடையில் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் கடமையிலிருந்து சிறிதளவேனும் தவறிவிடக் கூடாது என்று நினைப்பவர்களும் உண்டு. அதனால் அவர்கள் அடையும் பலன் ஏராளமானது. நாமும் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்தால் பலன்களை அடைவோம் என்பதை உணர்ந்து நம்முடைய கடமையை கண்ணியத்துடன் செய்ய முன்வருவோம்.
நான் யார் தெரியுமா சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் சந்தோஷினி. இதில் பங்கு பெற்றவர்கள் அவ்வைதாசன், பிருந்தாதேவி, கோவை காமாட்சி, ஜெயந்தி.